அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. பரம்பு மலையில் பழையனுக்கும் தேக்கனுக்கும் ஏகப்பட்ட உரையாடல்கள் நடக்குது. என்ன சொன்னாலும் பழையன் வந்து ஏதாவது மறுபேச்சு பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாரு தேக்கன். ஆனால் அங்கே இருக்கிற சூழலில் அமைதி இல்லை அப்படின்னு நம்ம போன வாரம் முடிச்சிருந்தோம். ஏன்னா ஒரு பக்கம் சேர நாடு, அந்த குட்ட நாடு குடநாடு ரெண்டு பேரும் சேர்ந்து பரம்பு மலை மேலே போர் தொடுக்கிறதுக்காக உள்ளே வர்றதுக்கான வழித்தடங்கள் எல்லாமே அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாண்டிய பேரரசில் ஏகப்பட்ட உரையாடல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. அதனாலையும் பரம்பு மலையில் இருக்கிற ஒரு அமைதி வந்து கிடப்போகுது கண்டிப்பாக. இப்போது பாண்டிய பேரரசில் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பு, ஒரு முக்கிய திருப்பம் நடக்க போகுது. அதை தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். வீரயுக நாயகன் வேள்பாரி, அத்தியாயம் 35. பாண்டரங்கத்தில் அந்துவன் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் வரைஞ்சிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பணி வந்து முழுசாக முடிஞ்சிருச்சு. மேற்கூரையில் திசைவேளர் எப்படி சொன்னாரோ அந்த குறிப்பில் ஓவியத்தை ரொம்ப சிறப்பாக வரைஞ்சிட்டாங்க. மரச்சாரங்கள் எல்லாத்தையும் கழட்டிட்டு பார்த்தா முன்ன விட நல்ல துல்லியமான அளவில் விண்மீன் கூட்டம் வந்து அப்படி ஒளி வீசுது. வெள்ளியோட இருப்பிடம் இல்லை, வரையப்பட்ட வானத்தில் வந்து இந்த கோள்கள் எல்லாத்தோட இருப்பிடங்களும் அப்படி பொருத்தமாக இருந்துச்சு. அந்துவன் வந்து பாண்டரங்கத்தோட எல்லா திசைகள்லையும் இருந்து மேற்கூரை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ அவனா யோசிச்சுக்கிட்டான், நம்ம எப்போவுமே ஒரு வேலையை கவனமாக செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த வேலையை வந்து சிறப்பாக அமையும். ஆனால் சில சமயம் நம்மளையும் மீறி ரொம்ப சிறப்பாக அதிசிறந்த இடத்தை வந்து நம்ம வேலைக்கு வேலை வந்து எப்போ போகும் அப்படின்னா அது எப்போவாவது தான் நடக்கும், ஒரு அதிசயம் மாதிரி. அது நடந்த மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஆசதியாக பார்த்தான் வரைஞ்சது எல்லாத்தையும். அவனோட மனசு கண்கள் எல்லாமே சலிப்பு தட்டுற வரைக்கும் பார்த்தான். இங்கே பாரு, இப்படி மேலே பார்த்துக்கிட்டே இருக்காத, பின்கழுத்து பிடிச்சிக்க போகுது அப்படின்னு எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் கூட அவன் அண்ணாந்து பார்த்து சந்தோஷப்படுறது நிப்பாட்டவே இல்லை. ஆசான் வந்து ஊன்றுகோலை தூக்கி எரிஞ்சு அவமானப்படுத்தினார்ல, அது அப்படியே மனசில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நல்லா பார்த்துட்டு ஆசானை கூட்டிட்டு வாங்க அப்படின்னா. தான் போய் கூப்பிடாம ஆளுகளை அனுப்பி கூப்பிடுறதுல இருந்தே ஒரு முக்கியமான செய்தியையும் அவன் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். நான் எல்லாத்தையுமே நல்லா பண்ணிட்டேன், வேணும்னா இப்போ வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு அறிவு செருக்கோட வெளிப்பாடு அப்படிங்கிறது ஆசான் திசைவளருக்குமே தெரியும். சொல்லப்போனால் அவர் மாணவர்கள்கிட்ட இதைத்தான் எதிர்பார்ப்பார். ஆனால் அவரோட எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த இடத்துல ஏதாவது நடந்துருந்துச்சு, அவ்வளவுதான், விளைவு வந்து அப்படியே மாறி போயிடும் தலையிலாம். அதுக்கப்புறம் அந்த மாணவனால் வாழ்நாள் முழுக்க அந்த நாளை வந்து மறக்கவே முடியாது. இது மாணவர்களுக்கும் தெரியும். அதனால் எப்போவுமே ஒருத்தருக்கு வந்து அறிவு செருக்கு இருந்தாலுமே, நான் சிறப்பாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமை இருந்தாலுமே அதை வந்து ஆசிரியர்கிட்ட வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. கொஞ்சம் பணிவாதம் போய் சொல்லுவாங்க, எங்கே ஏதாவது தப்பாக போச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அந்துவன் வந்து துணிஞ்சிட்டான். மேற்கூரையில் பறந்து விரிஞ்சு கிடந்த அந்த வானவெளி நீ துணிஞ்சு நில்லு அப்படின்னு சொல்லுச்சு. காலம் கைகூடுற கனவு அப்படின்னு அவனோட மனசு அப்படியே துணிஞ்சிருச்சு. இப்போ ஆசானை வர சொல்லிட்டு கூட இத்தனை காலமாக அவனுக்கு துணைக்கி இருந்தது யாரு, நம்ம பரம்பு மலையிலிருந்து பிடிச்சிட்டு வந்த தேவாங்கு தானே, இந்த தேவாங்குக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம் அப்படின்னு அந்த கூண்டுக்கு பக்கத்தில் போய் அதுக்கு பிடிச்ச பள்ளி முட்டையை உள்ளே உருட்டி விட்டான். கொஞ்ச நேரம் தயங்கிட்டு இந்த ரெண்டு தேவாங்கு வந்து அந்த முட்டையை சாப்பிட்றதுக்கு வந்துச்சு. ஒன்று அதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஓரத்தில் உக்காந்துச்சு, இன்னொன்று இவன் அப்படியே பாவமாக பார்த்துச்சு. அதுக்கும் சரி அப்படின்னு ஒரு முட்டையை உருட்டி விட்டான், அதுவும் எடுத்துகிட்டு போச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் திடீர்னு புலப்பட்டுச்சு. ஆனாலும் அது அவன் பெருசாக எடுத்துக்கலை, அடுத்தடுத்த முட்டையை உருட்டி விட்டான், ரெண்டுமே எடுத்து சாப்பிட்டுச்சு. மறுபடியும் அதே நிகழ்ச்சி அவன் கண்ணில் பட்டுச்சு. சேச்சே, இது தற்செயல் அப்படின்னு நினச்சான். அடுத்தும் உருட்டி விட்டான், மறுபடியும் அதுதான் நடந்துச்சு. யோசித்தான், அப்படி இருக்காது அப்படி நினச்சிட்டு இந்த பள்ளி முட்டை உருட்டுறதை நிப்பாட்டிட்டு ஒரு கம்பு எடுத்தான். அது அப்படியே இந்த குச்சியை வச்சு விரட்டுறான் உள்ளுக்குள்ளேயேவும். அந்த ரெண்டு தேவாங்க பயந்து பயந்து உள்ளே ஒட்டுங்குது. ஆனால் அது பண்ணுற செயல் இப்போவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. மறுபடியும் குச்சியை ஓங்குறான். நல்லா உள்ளே போய் ஒண்டிக்கிருச்சு. வேறு இடம் கூட நகரில் அந்த ரெண்டு தேவாங்கோ அங்கேயே அப்படியே பதுங்குச்சு. அந்துவனுக்கு வந்து ஒரு பொறி தட்டுச்சில்ல. தேவாங்கோட நடத்தை அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து அதை மறுபடியும் மறுபடியும் உறுதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். குச்சியை வச்சு கொஞ்சம் அடித்து களைச்சி விட்டான் அது உட்காந்துருந்தது. இந்த ரெண்டு தேவாங்க அப்படியே கத்திக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகுது கூண்டுக்குள்ளேயே. ஆனாலும் அவன் பார்த்தது அப்படியே தான் இருக்குது. நான் உண்மையாக தான் பார்க்குறேனா அப்படின்னு சொல்லி மறுபடியும் 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 செய்கிறான் அந்த சோதனையை. இந்த வேலைக்காரவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை. இவ்வளவு நாள் படம் வரைகிற வரைக்கும் நண்பர்கள் மாதிரி இந்த தேவாங்க கூட தானே விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அது பாட்டுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்போ அந்த விலங்கை போட்டியே இந்த பாடுபடுத்துகிறாரு அப்படின்னு முழிக்கிறாங்க. அதுக்குள்ளே திசை வேளரை கூப்பிட போன பணியாளன் வந்து மூன்று நாழிகையில் ஆசான் இங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இந்த அந்துவன் வந்து தேவாங்க மேலே இருக்கிற சோதனையை விடுற மாதிரி தெரியல. அடிக்கிறான், பயமுறுத்துகிறான், ஓட விட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டான், அந்த பாண்டரங்கத்தோட வெளிக்கதவு மேல்மாட கதவு எல்லாத்தையும் பூட்ட சொல்லிட்டு உள்ளே இருக்க கூண்டையும் திறந்து விட்டான். பணியாளர்கள் வந்து அதை திறந்து அந்த தேவாங்க பிடிச்சி வெளியே விட்டாங்க. இந்த கம்பை பார்த்து பயந்து அந்த பாண்டரங்கம் முழுக்க ஓடுது இந்த ரெண்டு தேவாங்கம். விரட்டுறான் விரட்டுறான் விரட்டுறான், என்ன விரட்டினாலும் சரி அந்த தேவாங்கோட செய்கை அவனோட எண்ணத்தை உறுதிப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. அந்த தேவாங்கள்லாம் அப்படியே கத்திக்கிட்டு தூண்களை பிடிச்சி ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுது. முடியாமல் அப்படியே பிடி நழுவி கீழே விழுகுது. சின்ன சின்ன செலை மேலையெல்லாம் ஏறி மறையிறதுக்கு பார்க்குது. விட மாட்டான், எல்லா திசையிலையும் விரட்டினான். தான் கண்ணு முன்னால் நடக்கிறது உண்மை அப்படின்னு அவன் நம்புகிற வரைக்கும் விரட்டினான். பணியாளர்களுக்கு அந்த தேவாங்க பார்த்தா பாவமாக போச்சு. கத்துது, அலக்கழியுது, அவங்களோட மனசே அப்படியே உருகுது. ஆனால் அது கத்த 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 அந்துவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அது ஒவ்வொரு துள்ளல் துள்ளுறப்பையும் இவனோட கண்களில் மகிழ்ச்சி. சே, இத்தனை நாளாக எப்படி நான் இதை கவனிக்காமல் இருந்தேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே, இதை பிடிச்ச கூண்டுக்குள்ளே அடையுங்க, நான் போய் ஆசானை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கிளம்பி நேர திசை வேளரோட தென் திசை மாளிகைக்கு முன்னால் வந்து இறங்குறான். வேலையாள்கள் வந்து அவனோட குதிரையெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. திசைவேளர் பார்த்துட்டாரு. அறிவு செருக்கோடு அவன் அனுப்பியிருக்கான், அப்போ வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டான் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தார் திசைவேளர். இப்போ இவன் நேரம் வந்துட்டான். அறிவு செருக்கு சரிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு தடவை ஏதோ தப்பு பண்ணி வச்சிருக்கான் பாண்டரங்கத்தில். நான் சொல்லி அனுப்பியிருந்தேன் மூணு நாழிகையில் வர்றேன்னு, அதுக்குள்ளே பதட்டமாகி அவனே வந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கூப்பிட்டாரு. நீங்கள் உடனடியாக கிளம்பி வாங்க அப்படின்னா. அவர் காரணமும் கேட்கலை, கிளம்புனார். அவர் ஏன் காரணம் கேட்கலை அப்படிங்கிறத பற்றி கூட இவன் யோசிக்கவே இல்லை. அந்துவன் அவர் புறப்படுறது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து அவர் அப்படியே கையோடு கூட்டிகிட்டு வரான். பாண்டரங்கத்துக்குள்ளே ரெண்டு பேரும் வந்தாங்க. வழக்கம் போல் அவர் மாளிகையோட நடுவில் நின்று அண்ணாந்து அந்த கூரையை பார்க்குறாரு. நினச்சதை விட சிறப்பாக இருக்குது. அந்துவனை பாராட்டலான்னு இப்படி நினச்சி திரும்பினா அவன் பக்கத்தில் இல்லை. தேவாங்க கூண்டு பக்கத்தில் போய் நின்றுருக்கான். என்ன அங்கே நிற்கிற அப்படின்னாரு. நான் உங்களை பார்க்க வர சொன்னது இந்த விலங்க அப்படின்னா. என்ன இது? இதுக்கு பேர் தேவாங்கு அப்படின்னு சொல்ல வாய் எடுத்தவன் இயற்கையோட அதிசயம் அப்படின்னா. என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஆசான் வந்து அப்படி உத்து பார்க்குறாரு. அந்த ரெண்டு விலங்கும் அப்படியே கூண்டுக்குள்ளே பயந்து போய் இவ்வளோ நாளுக்கு இவ்வளோ நேரமும் அப்படியே குச்சியில் அடித்து விரட்டியிருக்கான்ல, பயந்து உள்ளே ஒடுங்கி போய் கிடக்குது. இது ஒரு வானியல் விலங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே குச்சியை கையில் கொடுத்தாரு. அந்த குச்சியை திசைவேளர் வாங்கி கூண்டுக்குள்ளே இருந்தது அப்படி லேசாக அப்படி தட்டி விட்டார். அது அங்கே இங்கேயுமா அப்படியே நடந்து நடந்து அல மோதுது. அதோட கண்கள் எப்படி இருக்குது, உடல் வாகு எப்படி இருக்குது, அந்த விலங்கோட காதோட விடைக்கிற தன்மை எப்படி இருக்குது, எல்லாத்தையும் ஒத்து ஒத்து கவனிக்கிறார் திசைவேளர். ஆனால் ஏன் வந்து இது இயற்கையோட பேர் அதிசயம், இது வந்து ஒரு வானியல் விலங்கு அப்படின்னு அந்துவன் சொல்கிறான் அப்படிங்கிறது அவருக்கு புலப்படலை. இப்படி பார்க்குறாரு. என்ன புதுசாக பார்க்குற அப்படிங்கிறாரு. உங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையா அப்படிங்கிறான். கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு திசைவேளருக்கு. ஏன்னா பொதுவாக உங்கள் கண்ணுக்கு எதுவுமே புலப்படலையா அப்படிங்கிறது திசைவேளர் அவரோட மாணவர்களை பார்த்து கேட்குற கேள்வி. அந்த கேள்வியை வந்து இன்றைக்கி அந்துவன் இவரை பார்த்து கேட்குறான். என்னோட சொற்கள் என்கிட்டயே திரும்பி வருது, அப்படி என்ன இவன் பார்த்துட்டான் அப்படின்னு அந்த விலங்கை மறுபடியும் ஒத்து பார்க்குறாரு. திசைவேளர் அந்த விலங்கை உத்து பார்த்து கண்டுபிடிக்கிற நேரம் வரைக்கும் அந்துவனால் பொறுத்துக்கவே முடியல. ஆசானே எவ்வளவு விரட்டினாலும் இந்த ரெண்டு விலங்கும் எந்த திசை நோக்கி உக்காருதுன்னு பாருங்க அப்படின்னா, வடக்கு திசை. வடக்கு திசையை நோக்கி உக்காருது. கையில் இருந்த குச்சியினால் சீண்டுனாரு, எந்திரிச்சு போய் இன்னொரு இடத்துல மறுபடியும் வடக்கு திசையை நோக்கி உக்காருறாரு. கூண்டை திறக்க சொல்லி முன்னால் எப்படி அந்துவன் விரட்டினானோ அதே மாதிரி விரட்டுறாரு. பாண்டரங்கம் முழுக்க சுற்றி சுற்றி வருது. ஆனால் எப்பெல்லாம் தரையில் உக்காருதோ வடக்கு திசையை நோக்கி உக்காருது. நான் பார்க்கறது உண்மையா? உண்மை ஆசானே, பல தடவை சோதிச்சிட்டேன். இந்த விலங்கு இயற்கையோட அதிசய ஆற்றல் ஒன்றை தனக்குள்ளே வச்சிருக்கு. திசைவாளர்னால் நம்பவே முடியல. ஐயோ, என்னோடய கண்களை என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு உத்து உத்து பார்க்குறாரு. ஆனால் அந்த விலங்கு இயல்பாக தான் போய் உக்காருது. விரட்டுனா கொஞ்சம் பதட்டப்பட்டு உக்காருது. எப்படி உக்காந்தாலும் வடக்கு திசை நோக்கி தான் உக்காருது. அவரும் அந்துவன் மாதிரியே, என்னோடய கண்கள் பொய் சொல்லலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்துவனை பார்த்து, நீ என்னோட தலை மாணாக்கன் அப்படிங்கிறத மறுபடியும் மெய்ப்பிச்சிட்டன்னு பாராட்டினார். அவர் சொன்ன இந்த சொல் அந்த வரையப்பட்ட வான் மண்டலம் முழுக்க எதிரொலிக்குது. இப்போ தொடர்ச்சியாக கதை கேட்குறவங்களுக்கு புரியும் ஏன் இந்த ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்த பாண்டிய பேரரசு, வணிகர்குல தலைவன் சூழ்கடல் முதுவன், இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசி அவங்களுக்கு அப்போ இருக்கிற பிரச்சனை என்ன, திசை தெரியாமல் கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் திசை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கருவி தேடுறாங்க. யவனர்களை வணிகத்தில் மிஞ்சணும்னா அவங்களுக்கு ஒரு வழிமுறை வேணும் சரியான திசை தெரிகிறதுக்கு. அந்த வழி தேவாங்க மூலமாக இவங்களுக்கு தெரியுது. அடுத்து நம்ம நேராக இளமருதன்கிட்ட போவோம். நம்ம வெங்கல் நாட்டில் வந்த இளவரசன்கிட்ட. இப்போ கொஞ்ச நாள் என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியல இளமருதனுக்கு. ஏன்னா அவனை திடீர்னு ஆலோசனை மாடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த விஷயமெல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சுல, எல்லோரும் பேசுவாங்கல்ல. கூட்டிகிட்டு போய் தேவாங்க பற்றியே இளமருதன்கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. ஏன்னா இளமருதன் தான் தேவாங்க கொண்டு வந்தது. இவனுக்கு ஆனால் என்ன விஷயம்னு புரியல. என்ன எதுக்கு திடீர்னு கூப்பிட்டு போய் தேவாங்க பற்றி இத்தனை கேள்வி கேட்குறாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? பாண்டரங்கத்திலேருந்து தேவாங்கோட கூண்டை வந்து நான் வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன்னு தானே சொன்னேன். அந்துவன் தானே உள்ளேயே இருக்கட்டும்னு சொன்னார். இப்போ ஏன் அதில் பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து தான் ஒரு செய்தி தெரியுது. வெங்கல் நாட்டு சிறுகுடி மன்னன் அந்த மையூர் கிழார் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வர சொல்லி அரண்மனையிலேருந்து ஆள் அனுப்பியிருக்காங்க. இளமருதனுக்கு பத்தட்டோம். ஐயோ, நம்மளை யாரோ ஒருத்தவங்க பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டாங்கன்னு பயப்படுறான். தேவாங்கோட முகம் மட்டும் அவனுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. தேவாங்கோட முகத்தில் வந்து இயல்பாகவே ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் அவன் முகத்திலே ஒட்டிக்கிட்ட மாதிரியே அவனுக்கு தோணுது. இப்போ ஆலோசனை கூடம். அங்கே பேரரசர், சூழ்கடல் முதுவன், திசைவேளர், இளவரசர் புதிய வெப்பன், தலைமை அமைச்சர் முசுகுந்தர், அந்துவன் எல்லாரும் இருக்காங்க. விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஆனால் மனசு நம்ப மறுக்குது. அப்படி நம்ப மறுக்கிற ஒரு விஷயத்தை பற்றி மறுபடியும் மறுபடியும் பேசி அப்படியே கண்களால் பார்த்து அப்படியே நம்புகிறாங்க. பொன் பூச்சி கொண்ட அந்த உள்ள அரங்கில் பேரரசர் உட்கார்ற இடத்துல அப்படியே மெதந்து நின்று உட்காந்து கிடக்குது தேவாங்கு. அதாவது அங்கேயே விட்டு விரட்டுறாங்க, ஓட விடுறாங்க, உட்கார விடுறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அப்போ முசுகுந்தர் கேட்டார், இந்த விலங்கு வேறு இடத்துலையும் இருக்கும்ல? புதிய மலையில் இருக்கு, நானே பார்த்துருக்கேன். ஆனால் புதிய மலையில் இருக்கிற இந்த தேவாங்குக்கு ஒரே திசை, அந்த குறிப்பிட்ட திசை நோக்கி உட்காருற தன்மை இல்லை அப்படின்னார் திசைவேளர். சரி, இதுக்கு மட்டும் அப்போ எப்படி இருக்குது? இது வந்து ஒரு மரத்து விலங்கு. குறிப்பிட்ட மரத்தில் மட்டும்தான் இந்த விலங்கு வந்து கூட்டமாக தங்கி உயிர் வாழும். பரம்பு மலையில் இந்த விலங்கு இருந்த மரத்தோட அமைப்புனால இந்த பழக்கம் வந்திருக்கு. பல நூறு தலைமுறைகளாக அந்த இடத்தோட தன்மை மாறாமல் இருக்கிறதுனால இப்படி ஒரு பழக்கம் உருவாகி இருக்கும் அப்படின்னு விவரமாக சொல்கிறார் திசைவேளர். அந்த மரத்தில் மொத்தம் எத்தனை தேவாங்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தேவாங்குனாலே நல்ல கூட்டமாக வாழக்கூடிய விலங்கு, அதனால் எப்படியும் ஒரு மரத்தில் வந்து நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்துவன். புதிய விற்பனுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாயிருச்சு. அவனோட திருமணத்தை முன்னிட்டு எல்லாரும் உட்காந்து பேசின பேச்சு அதோட தொடர்ச்சியாக இப்படி ஒரு கண்டுபிடிப்பு. இப்போ இந்த தேவாங்கை பார்த்ததில் வந்து பாண்டிய பேரரசர் இளவரசர் புதிய விற்பனுக்கு மகிழ்ச்சி, சூழ்கடல் முதுவனுக்கு அதிர்ச்சி மகிழ்ச்சி, எல்லாம் திக்கு முக்கடுறாரு. திசைவேளர் மாதிரி ஒரு பெரிய வானியல் அறிஞர் சொல்கிறப்ப சந்தேகப்படக்கூடாது, ஆனாலும் மனசு நம்ப மாட்டேங்குதுல்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே வரையில் சொன்னார், இனிமே கடல் வணிகத்தை நம்ம ஆளலாம் அப்படின்னார். பேரரசர் அவர் அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டார். இவங்களுக்கு நடுவில் இவ்வளவு நாளாக கொஞ்சம் அஞ்சி பயப்பட்டு பயப்பட்டு வந்த சொற்கள் வந்து இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு. இந்த திருமணம் நம்மளுக்கு வந்து நிறைய புது வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்பினேன், ஆனால் இந்த வாய்ப்பு இவ்வளவு சிறந்ததாக இருக்கும் நான் எதிர்பார்க்கலை அப்படிங்கிறாரு பேரரசர். என் வாழ்க்கையில் இன்றைக்கி அடைஞ்சிருக்கிற வியப்பும் மகிழ்வும் கலந்த உணர்வு எனக்கு இதுவரைக்கும் வந்ததே இல்லை. திசை கண்டுபிடிக்க முடியாமல் நாங்கள் எவ்வளவு இழப்பு பார்த்துருக்கோம் தெரியுமா அரசே? எத்தனை மனிதர்கள், எத்தனை கப்பல் பொருள்கள் எல்லாத்தையும் கடல் கொண்டு போயிடும். திசையை தவற விட்டதில் என்னோட ரெண்டு மகன்களையும் நான் பறிகொடுத்தேன். கடல் பயணத்தில் திசை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கடலை வெல்றதுக்கு இணையானது. இது தேவாங்கு இல்லை, உண்மையிலேயே இதுதான் தேவ வாக்கு விலங்கு அப்படின்னு சொல்லி அந்த தேவாங்க அப்படியே தொட்டு தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு சூழ்கடல் முதுவன். இரவு நெருங்கிக்கிட்டே இருக்கு. இளமருதன் வந்து வெளியிலேயே உட்காந்துருக்கான், என்ன நடக்குதுன்னே தெரியல, பதட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் செவியன் வந்தான் கூட துணைக்கி. காலையில் திசைவேளர் இந்த உண்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் முத போய் பேரரசர்கிட்ட சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் இளவரசரையும் முசுகுந்தரையும் கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம்தான் சூழ்கடல் முதுவனிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் தனித்தனியாக சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, செவியனையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, அவனுக்கும் அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அதுக்கு அப்புறம்தான் மையூர் கிழாரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. ஏன் என்ன அப்படிங்கிறது செவியனுக்கும் விளங்கலை. இளமருதனை பார்த்து என்னென்னு கேட்டு போகலான்ட்டு வந்திருக்கான், இங்கே இளமருதன் பதட்டத்தில் நடுங்கி போய் உட்காந்துருக்கான். நான் அந்துவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனதோடு சரி, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படிங்கிறான். செவி எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அரண்மனை நிர்வாகம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, உங்களுக்கும் இதுக்கான காரணம் புரியலையா அப்படின்னு செவி என்னை கேட்குறான் இளமருதன். இல்லை, என்னால் எதையுமே தொடர்பு படுத்த முடியல, நான் ஒரே ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், ஆனால் அதுக்கு ஏன் இவ்வளவு நாள் கழித்து விசாரிக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியலை அப்படின்னா செவியன். என்ன அப்படின்னு அவன் சொல்கிறான், நம்ம அன்றைக்கி நள்ளிரவு கோட்டைக்குள்ளே வந்தோம்ல, அப்போ கதவை திறந்து விட்ட யானை வந்து மதம் பிடிச்சி கோட்டை தளபதியை கொன்றுச்சு. இந்த செய்தி வெளியில் யாருக்குமே தெரியாது. திருமண காலத்தில் தலைநகருக்கு உள்ள நடந்த மரணம் அப்படிங்கிறதுனால வெளியில் தெரியாமல் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அது தொடர்பாக கோட்டை வாசலில் பாதுகாப்பில் இருந்த வீரர்களை வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு வீரன் மட்டும் சொல்லியிருக்கான், பார்க்கவே அருவறுப்பாக இருந்த ஒரு விலங்கை உள்ளே கொண்டு வந்தாங்க, அதை பார்த்துதே யானை மிரண்டு போயிடுச்சுன்னு. இதை சொன்னதும், இதை செவியன் சொன்னதும் இளமருதனுக்கு நடுங்கி போயிடுச்சு. ஆனால் செவியன் சொன்னான், சரி அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னா, அப்போ நடந்ததுக்கு ஏன் இப்போ விடாமல் விசாரிக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியலை அப்படிங்கிறான். ரெண்டு பேருக்கும் என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரொம்ப நேரம் உக்காந்துருந்தாங்க. ரொம்ப நேரம் கழித்து என்னாச்சு தெரியுமா, அந்த சக்கரவாக பறவையை கொண்டு வர்றதுக்கு ஒரு தங்க பல்லக்கு வச்சுருந்தாங்கல்ல, அந்த பல்லக்கை பணியாளர்கள் இந்த மாளிகைக்குள்ளே கொண்டு போனாங்க. இவங்க ரெண்டு பேரும் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியலை. இந்த செவியன் அப்படியே பக்கத்தில் போய் அவனுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வேலைக்காரை அரண்மனை பணியாளனை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறான். ஏதோ புதுசாக ஒரு விலங்கு வந்திருக்கான் அதை வைக்கிறதுக்கு அப்படின்னாங்க. செவியன் இளமருதன் ரெண்டு பேருக்கும் இதை கேட்டதும் அப்படி ஒரு அதிர்ச்சி. சக்கரவாக பறவை அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம், தங்க பல்லக்கு வச்சு பொறிச்சு வைக்க முன்னால் அதை கொண்டு வந்தாங்க. அந்த சக்கரவாக பறவையோட கூண்டை வைக்கிறதுக்குனே ஒரு மேடை செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த மேடை மேலே இந்த தேவாங்க கொண்டு வந்து வச்சதுக்கு அன்றைக்கி அந்துவனுக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு. தூக்கி வீசுங்க மொதல் அந்த அருவறுப்பான விலங்க அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி என்னடான்னா, அந்த சக்கரவாக பறவையை கொண்டு வந்த அந்த பொற்பல்லக்கில் இந்த தேவாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. செவியன் வேகமாக சொன்னான், இளமருதா நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நடந்திருக்கிறது ஏதோ சிறப்பு வாய்ந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ தான் இளமருதனுக்கு ஒன்று தோணுச்சு, இந்த விலங்கு பாரி வேள்பாரிக்கு வந்து தேவ வாக்கு சொல்கிற விலங்கு. தேவ வாக்கு சொல்கிற விலங்கை நான் பரிசாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி பேரரசர்கிட்ட பாராட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இளமருதன் வந்து வெங்கல் நாட்டிலேருந்து இதை கொண்டு வந்திருக்கான். ஆனால் இப்போ வேற யாரோ புகுந்து நம்மளுக்கு வர்ற நல்ல பேரை அடிச்சுட்டு போக பார்க்குறாங்க, இதை விடக்கூடாது, இது ஏதோ சிறப்பாக நடக்க போகுது, அப்போ நம்ம உள்ளே நுழைஞ்சு நான் தான் இந்த தேவ வாக்கு விலங்கை கொண்டு வந்தேன்னு சொல்லி அந்த நல்ல பேரை நம்ம அடிச்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ மறுபடியும் ஆலோசனை மண்டபத்துக்குள்ளே போவோம். இந்த திருமணத்துக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. சேரனுக்கும் சோழனுக்கும் கூட இங்கே நடந்ததை போய் விளக்கமாக சொல்கிறதுக்கும் நிறையா பேர் வந்திருக்காங்க. யவனர்களோட பெருந்தளபதிகள் வந்திருக்காங்க. அதனால் இந்த தேவாங்க பற்றின செய்தி எதுவும் வெளியில் தெரியாமல் வச்சுக்கணும் அப்படின்னாரு முசுகுந்தர். சரி சரி, ரெண்டு தானே இருக்குது, இப்போ நிறையா விலங்கு வேணும்னா இப்படி ஏகப்பட்ட விலங்கை பரம மலையிலேருந்து கொண்டு வர்றதுக்கு என்ன வழி, அதை பற்றி மொதல் பேசுவோம் அப்படின்னா இளவரசன் புதிய வற்பன். இந்த வரியை சொன்னதுமே அந்த இடத்துல சூழலில் ஒரு இறுக்கம் வந்துருச்சு. நம்ம ஒரு குழுவை அனுப்பி பாரிக்கிட்ட பேசி இதை வாங்கிக்கலாம் அப்படின்னாரு சூழ்கடல் முதுவன். எல்லோரும் இப்படி பார்க்குறாங்க அவரை. வணிக பேச்சுக்காக கோளூர் சாத்தான் போனான், அவன் கதை என்னாச்சு அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னா புதிய வருப்பன். கேள்விப்பட்டேன், ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குல்ல. இது ரொம்ப வியத்தகு தன்மை கொண்ட விலங்கு, கடல் பயணத்தில் இதுக்கு வந்து ஒரு அளவற்ற ஆற்றல் இருக்குது, நம்மளோட வணிக வலிமையை பல மடங்கு ஒசத்திரும் இது. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து சொல்லி இதுக்கு ஈடாக என்ன ஒரு பரிமாற்றமானாலும் சரி அதை செய்கிறதுக்கு நாங்கள் பாண்டிய நாடு தயாராக இருக்கோம் அப்படின்னு நம்ம பேசி போனோம்னா பாரி ஏற்றுக்குருவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னாரு சூழ்கடல் முதுவன். இன்னும் சூழ்கடல் முதுவனுக்கு பாரியை பற்றி முழுசாக தெரியல. பரம்பு நாட்டுக்கு மேலே, பரம்பு நாட்டுக்கு பக்க ஓரளவுக்கு பக்கத்தில் நெருக்கமாக இருந்தவங்க குடநாட்டுக்காரவங்க. ஆனால் அவங்களோட அமைச்சன் வணிகம் பேச போனதுக்கே கைகளை வெட்டி அனுப்பியிருக்கான். பாண்டிய தூதுவர்கள் போனால் உள்ளேயே விடமாட்டான், அவனை மீறி உள்ளே போனால் அவங்க திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு தான் ஒரு பதில் வந்துச்சு. சரி அப்படின்னா இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டார் சூழ்கடல் முதுவன். தளபதி கருங்கை வாணனை வர சொல்லி உத்தரவிடுங்க அப்படின்னு பேரரசரை கேட்க ஆரம்பிச்சிட்டான் புதிய வெறுப்பன். அதாவது புதிய வெறுப்பனோட குறிக்கோளே என்ன இருக்குது அப்படின்னா, வணிக பேச்சுவார்த்தைக்கெல்லாம் பாரி வந்து சரிப்பட்டு வரமாட்டான், நம்ம போர் தொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து புதிய வெறுப்பன் பேசுகிறான். ஏற்கனவே அங்கே சேரர்கள் வழி போட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்போ பாண்டிய பேரரசும் ஆரம்பிச்சிருச்சு, திருமணம் நடக்க போகுது, திருமண சமயத்தில் போகிற ஆரம்பிக்க போகுதா, திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகுதா, அந்த ஒரு மரத்து விலங்கை வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க, குல விலங்கு தேவ வாக்கு விலங்கை வந்து இவங்க எடுத்துகிட்டு போக திட்டமிடுறாங்கங்கிற விஷயம் பாரிக்கு தெரிகிறப்ப என்ன ஆகப்போகுது தொடர்ந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.